இந்த நம்முடைய தியானத்துக்கு சங்கீதம் 22வது அதிகாரம் வசனம் 15-16 நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு காரியம் பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய முழுமையான உச்சகட்ட களைப்பு, அவருடைய சோர்வு, அவருடைய களைப்பு, அவருடைய டயர்ட்னஸ்லாம், அவர் எந்த அளவுக்கு களைப்படைந்தார் என்பதை நாம் பார்க்கும்படி 15வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதை நாம் பார்ப்போம். 16வது வசனம் அவர் குத்தப்பட்டவராக நாம் பார்க்கிறோம். இது ரெண்டு தான் நம்ம தியானிக்கலாம். முதலாவது அவருடைய களைப்பு, உச்சகட்ட களைப்பு எங்க பார்க்கிறோம்னா 15வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, என் பெலன் ஒட்டை போல் காய்ந்து என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். இதுக்கு முந்தின வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆண்டவர் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போது அவருடைய முழு சரீரத்தின் பாரமும் அந்த ஆணியில பாய்ந்துகிட்டு இருக்கிற நேரத்துல தன்னுடைய மசில்ஸ், தன்னுடைய தசைகள், தன்னுடைய எலும்பு தான் நமக்கு உடம்புக்கே பலம் கொடுக்கறது இல்லைங்களா, ஒரு ஷேப் கொடுக்கறது. இப்போ அந்த மசில்ஸும் அந்த எலும்புகளும் ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருக்கு, இழுக்கப்பட்டிருக்கும் போது அது ஓரளவுக்கு தான் இழுக்கும், அதுக்கப்புறம் கிழிஞ்சிரும் இல்லைங்களா. அந்த மாதிரி இழுக்கப்படுற நேரத்தில் அது கிழிஞ்சுக்கிட்டு இருக்கு. கிழிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஏற்படுகிற உணர்வு என்ன சொல்றாரு, நான் தண்ணீரை போல் உற்றுண்டேன் அப்படின்றாரு. என் எலும்புகள் எல்லாம் கட்டவிழுக்கப்படுகிறது அப்படின்னு அப்படியே மயக்காடிச்சு உழுவுற நேரத்தில், எந்த மனுஷன் இந்த நிலைமைக்கு வந்தாலும் மயக்காடிச்சு உழுவான். ஆனா நம்முடைய பாக்கியமான ஆண்டவர் தான் அந்த மயக்கத்தின் நிவாரணத்தை கூட தான் அனுபவிக்க மறுத்து அந்த உணர்வீன்மையும் கொஞ்ச நேரம் ஒரு சில செகண்டுக்கு அவர் விழிப்பை காண்டி இழந்திருக்கலாம். இழந்தார்னா அந்த செகண்டே இந்த வலி, வேதனை, அகோரம் அது தாங்காம அப்படியே மயக்கத்துல போயிருக்கலாம். ஆனா அதுக்கு அவர் இடம் கொடுக்காம தன்னுடைய விழிப்பை, சில நேரங்கள்ல குண்டெல்லாம் ரொம்ப பாஞ்சிருச்சு, இல்ல கத்தியில ரொம்ப குத்தி ரத்தம்லாம் ரொம்ப போயிருச்சுன்னா அப்படியே மயக்கம் வரும் சில பேருக்கு. அந்த மயக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு அந்த மயக்கத்துல இறந்துருவாங்க. அதனால தான் தட்டி தட்டி எழுப்புவாங்க, எந்திரிங்க, தூங்காதீங்க, கண்ணை மூடாதீங்கன்னு, தூங்காதீங்கன்னு ஆம்புலன்ஸ் போகும்போது அடிச்சுக்கிட்டே போவாங்க அவங்கள. அந்த மாதிரி அந்த அவர் அந்த மயக்கம் விட்டாருன்னா அந்த வலியெல்லாம் நிவாரணம் கிடைக்கும் அவருக்கு. ஆனா அதுக்கு இடம் கொடுக்காம விழித்து, ஏன் அவர் பூரணமான மீட்பை சம்பாதிக்கிற வரைக்கும் உயிரை விடமாட்டேன்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மயக்கத்துக்கு, அந்த மயக்கம் உச்சகட்ட நிலையை அடைஞ்சு அவர் மயங்கி விழுவாத காரணத்தினால், அவருடைய உடம்பு அந்த மயக்கத்தை மறுதளித்ததுனால், அதனோட விளைவாக வருகிறது தான் 15வது வசனம். மயங்கி உழுவுன எந்த மனுஷனோ, ஆனா அந்த மயக்கத்துக்கு அவர் இடம் கொடுக்காத போது என்ன ஆச்சுன்னா, அவருடைய சரீரம் உச்சகட்ட களைப்ப, உச்சகட்ட நீர் இழப்ப, டீஹைட்ரேஷன், நீர் இழப்ப உணர்ந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டார், கம்ப்ளீட் டயர்ட்னஸ். அவர் ஏன் மயங்காததுனால அவருடைய அந்த அந்த சரீரம் மயங்குற ஒரு நிலைமையில, அந்த சதை தசையெல்லாம் கிழிஞ்சுகிட்டு இருக்கிற நேரத்துல, எலும்பெல்லாம் கட்டவிழுக்கிற நேரத்துல, அந்த இரத்த கட்டிகள்லாம் வீங்கிக்கிட்டு தன்னுடைய உடம்பு முழுவதுமாக பயங்கரமான ஜுரம், உஷ்ணம் பரவுது. ஒருவேளை தெர்மாமீட்டர் டெம்பரேச்சர்லாம் இந்த நேரத்தில் வச்சு பார்த்துருந்தோம்னா பயங்கரமாக இருந்திருக்கும் ரீடிங் இல்லைங்களா. சொல்லப்படுது மேக்சிமம் வந்து 106 வந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் வந்துடும். அதான் 110 டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா பிரெயின் டேமேஜ் ஆயிரும். யோசிச்சு பாருங்க, அவருக்கு இருக்கிற அந்த உஷ்ணத்துல, ஜுரத்துல, தன் உடம்புல இருக்கிற ஈரம் எல்லாம் உரியப்பட்டு, எந்த அங்கங்கள்ல ஈரமெல்லாம் தான் இழந்து, சரீரத்துல ஓடுகிற நம்ம ஜீவனை காக்கக்கூடிய தண்ணீர்கள், ஈரங்கள் எல்லாம் காஞ்சி, ரத்தத்துல இருக்கிற ஈர சத்தெல்லாம் இழுக்கப்பட்டு, அந்த தோலே அந்த சூரியன் கொதிக்கிற சூரியன்ல வெந்துகிட்டு இருக்கு, எந்த உஷ்ணமும் உடம்புல இல்லாம ரத்தம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, இந்த கையில காலில் குத்துன ஆணினால. அதனால மிக விரைவாக அவருக்கு நீரிழப்பு முழுமையான டீஹைட்ரேஷன் ஆயிட்டு இருக்கு. இது இது பயங்கர டேஞ்சர் கடந்தாச்சு இல்லைங்களா. வெரி ஒரு சில நிமிஷங்கள் தான் இருக்கு அவர் உயிர் போகிறதுக்கு. எல்லாம் உடனே மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆகி இந்த நிலையில தான் உணர்கிற உணர்வை என்ன வார்த்தையில விளக்குவார். மீண்டுமாக ஒரு அடையாள மொழியின் மூலமாக நமக்கு விளக்குறார் தான் எப்படி உணர்றாரு அந்த நீரிழப்பின் நிலைமையை பாருங்களேன். 15வது வசனத்துல என் பலன் ஒட்டையை போல் காய்ந்தது, ஒட்டையை போல் காய்ந்தது. கொதிக்கிற ஃபீவர், கொதிக்கிற சூரியன், தன் உடம்புல இருக்கிற எல்லா தண்ணியும் இழுத்துக்கிட்டு அவர் உடம்பு பார்க்கும்போது ஒட்டையை போலன்னா இது ஒரு தமிழ்ல என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பானை ஓடு, பானை இல்லைங்களா, மண்பாண்டை, மண்பானை. அந்த மண்பானையை ஒரு குயவன் செய்யும் போது தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணி தானே செய்வான், அதை ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அவன் ஒரு சூளைக்குள்ள வைப்பான். அந்த அக்கினி சூளையில வைத்த பிறகு நல்லா கொதிக்க விடுவான். கொதிச்சு கொதிச்சு அந்த அந்த அனல், அந்த அக்கினியின் அனல் அதனோட ஈரத்தெல்லாம் உறிஞ்சி அந்த பானை வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நல்லா காஞ்சி பிரிட்டில் பானையா மாறுது. அத ஒரு தண்ணியும் இன்னுமே இருக்க முடியாது, நல்லா காஞ்சி. ஆண்டவர் அந்த மாதிரி இந்த அனல்ல வேகும் போது, இந்த அந்த உஷ்ண உடம்புல ஆகும்போது அவருக்கு தன் உடம்பை பார்க்கும்போது அந்த ரஃபா மண்பானை எப்படி இருக்கோ, மண் உடைஞ்ச மண்பாண்டம் எப்படி இருக்கோ, தண்ணியே இல்லாமல் காஞ்சி போன ஒரு பானை எப்படி இருக்கும், அந்த மாதிரி தன் ஸ்கின்னெல்லாம் ஒரு சொட்டு உயிர் கொடுக்குற, உயிர் ஓட்டம் கொடுக்குற தண்ணீரெல்லாம் உரியப்பட்ட மண்பானை போல அவர் உடம்பு இருக்குது. என் பலன் ஒட்டையை போல் காய்ந்தது, காஞ்சி போன பானை ஓடு மாதிரி உடம்பு இருக்கிறது அவருக்கு. பாருங்களேன், இதான் முச்சக்கட்ட டீஹைட்ரேஷன். அதுதான் நமக்கு சொல்லப்படுது, களைப்புனா களை, பயங்கர. அவர் அந்த மயங்கி உழுவுற நிலைமையை அவர் தவிர்த்து இன்னும் உயிர் பிடிச்சுக்கிட்டதுக்குனால அது வறண்டு போய் காஞ்சி போய் பயங்கர தங்க முடியாத தாகம். அவர் அந்த உச்சகட்ட டீஹைட்ரேஷன் களைப்புக்கு வருகிறதுக்கு அடையாளமாக அவர் சொல்றார். பாருங்க அடுத்த வசனம் என்ன சொல்லுது, என் பலன் எல்லாம் ஒட்டையை போல, அந்த காஞ்சி போன ஓட்டு ஓட்ட பானை மாதிரி காஞ்சி போச்சு. அதனுடைய அடுத்த விளைவு என்ன, என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. சொல்லி முடியாத தாகம் நேரங்களில் நமக்கே தாங்கன்னா நாக்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். நான் ப்ரீச் பண்ணும்போது சில நேரங்களில் அது நாக்கு ஒட்டுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது தண்ணி குடிப்போம். ஆனால் இங்கே தண்ணியும் இல்லாமல் அவர் பேசவும் முடியாமல் நாக்கு போய் மேலே ஒட்டிக்குது. அதுதான் உச்சக்கட்ட டீஹைட்ரேஷன். என் பலன் ஒட்டையை போல் காய்ந்து என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும்னு அவருக்கே தெரியும். நான் என்னை மரண தூளிலே போடுகிறீர், முடிஞ்சு போச்சு, என்னை மரண தூளுக்கு கொண்டு வந்துட்டீங்க, இதான் லிமிட். ஆண்டவரே மயங்கி நான் உளுந்து செத்து இருக்கணும், அந்த மயக்கத்துக்கு நான் இடம் கொடுக்காம என்னுடைய சரீரத்தின் உச்சக்கட்ட களைப்பை நான் அனுபவிக்கிறேன், நீரிழப்பை நான் அனுபவிக்கிறேன், இதுதான் மரண தூளில போறேன். என்னை மரண தூள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் எதுக்கு இதெல்லாம் முறையிடுகிறாருன்னா அந்த ஆரம்பத்தில் என்னை ஏன் கைவிட்டீர்னு ஆரம்பிச்சது. இந்த நிலைமையில நான் இருக்கும் போதும் இப்பவும் மரண தூளில நான் போய் இப்படியே இறந்துட போறேன்னா உம்முடைய அனுகிரகம் இல்லாம உம்முடைய ஐக்கியம் இல்லாமன்னு மன்றாடிக்கிட்டு இருக்கார். உங்களுக்கு புரியுதுங்களா, ஏன் இயேசு வந்து சிலுவையில அவருடைய ஒரு வார்த்தை, அவர் முடிந்ததுன்னு சொல்ற அந்த வெற்றி கோஷத்துக்கு முன்னாடி வந்த வார்த்தை என்ன, தாகமா இருக்கிறேன் இல்லைங்களா, தாகமா இருக்கிறேன். அதுதான் அவருடைய கடைசி வார்த்தை. எந்த நிலையில அவர் சொன்னாருன்றத புரிஞ்சுக்கணும், உயிர் போற தாகம். அந்த நிலையில தான் என் பலன் ஒட்டை நாக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, ஒட்டையை போல் காய்ந்து மரண தூளில் சாகிறதுக்கு முன்னாடி சொல்ற தாகம், நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்றார். நீங்க எப்படி இதை பாக்குறீங்க, இந்த ஒரு வசனமும் அதிசயமான வசனம், அதிசயமான சத்தியங்கள் உடையது. நான் இதை படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு வந்த யோசனை, நம்ம கம்யூனியனுக்கு வரும்போது நேரங்களில் அர்த்தம் இல்லாம வந்துடுறோம். ஒருவேளை அநேக நேரத்துல கம்யூனியனுக்கு ரெகுலராக இந்த அதிகாரத்தை கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு வசனம் படிச்சுட்டு சேலா அப்படின்னு ஆண்டவருடைய பாடுகளை என்னை நினைவு கூடும்படி அதை நினைச்சிட்டு வந்தோன்னா, நான் சொல்ற கம்யூனியன் ரொம்ப ஒரு மன நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு இருக்கும். நன்றி பெருக்கெடுத்து ஓடுறதுல நம்ம பங்கு பெறும். இந்த வசனத்தை நினைச்சு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். பாருங்க, யாரு பேசுறது, இந்த கஷ்டம் யாருக்கு? மகிமையான தேவகுமாரன், ஒப்பில்லாத மைந்தன், மகிமையின் ராஜா, மகிமையின் ஊற்று அவர் தான். அவரை விட அண்ட சராசத்துல யாராவது இருக்கிறாங்களா? கொலோசியர் 1:15 சொல்லுது, அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். எல்லாத்துக்கும் எல்லா படைப்புலையும் மேலானவர் அவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அப்பேற்பட்ட இவர், அவர் எல்லாவற்றிலும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது, சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. நம்ம என்ன சொல்றது, எவ்வளவு பெரியவர், எந்த நிலையில இருக்கிறார் பாருங்களேன். இந்த நிலைமை எதுக்கு அவருக்கு, என்ன கேடு, என்ன அவர் அவரு தன்னுடைய உடம்போ ஆத்மாவோ கொதிச்சு போய் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம தவிக்கிற பானை ஓடு மாதிரி காஞ்சி போயிருக்கிறேன்றாரு. காஞ்சி போயிட்டாரு, பானை ஓடுக்கு ஒப்பிடுறாரு, தூக்கி போட்டு காஞ்சிட்டு இருக்கு பானை ஓடு. ஏன், என்ன அவர் அப்படி செஞ்சிச்சு? பழிவாங்கிற உங்க பாவத்துக்கும் என்னுடைய பாவத்துக்கும் உங்களுடைய அக்கிரமங்களுக்கும் என் அக்கிரமங்களுக்கும் சீர்கேடுக்கும் பழிவாங்கிற தேவனுடைய அக்கினி அவரை இப்படி சுட்டு அரிச்சிச்சுங்க. நீங்களோ நானோ நித்தியமாக நம்முடைய பாவங்களுக்காக அவியாத அக்கினியில வெந்து 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 நித்திய காலமெல்லாம் நம்முடைய பாட்டு என்னவா இருக்கணும், நம்முடைய ஒவ்வொரு நொடியும் நம்முடைய பாட்டு என்னவா இருக்கணும். அந்த 15வது வசனம் தானே நம்முடைய பாட்டு. அக்கினி கடல்ல நம்ம வந்துகிட்டு இருக்கும் போது ஆண்டவரே என் வலன் ஒட்டையை போல் காய்ந்து என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது என்னை மரண தூளில் போடுகிறீர், ஒரு சொட்டு தண்ணியாவது கொடுங்க ஆண்டவரே, தாகமா இருக்கிறேன்னு அந்த ஐஸ்வர்யவான் கதற மாதிரி நீங்களும் நானும் கதறி இருக்கணும். ஆனா அந்த இடத்த அவர் அங்க எடுத்துக்கிட்டாருங்க. பஸ்கா ஆடாக, உங்களுடைய என்னுடைய பஸ்கா ஆடாக, அவருடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்பதற்காக அங்க பஸ்கா ஆடாக தொங்கும் போது ஆண்டவர் அந்த பஸ்கா ஆடை முழுசா அக்கினியில நீ ரோஸ் பண்ணணும்பான்னு சொல்லியிருந்தார். இங்க தேவனுடைய கோபாக்கினால அவர் ரோஸ்ட் ஆயிருக்கிறார். உங்க மேல் வரக்கூடிய நரக அக்கினி அவர் மேல விழுந்ததுனால், ஆக்கினை அவர் மேல் விழுந்ததுனால் அவருடைய சரீரத்தில் இருக்கிற சகல நீரும் உரியப்பட்டு அவர் கதர்றார். 101 விதத்துல அவர் நிவாரணத்தை கண்டிருக்கலாம், விடுதலையை கண்டிருக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ண மீட்பை சம்பாதிக்கணும் என்பதற்காக அது கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த மாதிரி நான் சம்பாதிச்சே சம்பாதிப்பேன், மயக்கத்துக்கு கூட நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு கதறி முழு உஷ்ணத்துக்கும் அதை சந்திச்சாரே. ஏன், உங்களையும் என்னையும் நம்முடைய முழுமையான சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் சீர்கெட்டிருக்கிற சரீரம், ஒவ்வொரு அணுவும் சீர்கெட்டிருக்கிற ஆத்மாவை தலையிலிருந்து கால் வரைக்கும் மீட்கணும் என்பதற்காக அவருடைய சரீரம் ஆத்மா ஒவ்வொரு அணுவும் தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுமையான தேவனுடைய உச்சகட்ட கோபாக்கினை அனுபவிச்சுச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் நஞ்சமா கொஞ்சம் பாவிகளா நம்ம தலையிலிருந்து கால் வலிக்கும் ஒவ்வொரு அணுவும் நம்முடைய பாவம் தீட்டுப்பட்டு இன்ஃபெக்ட் ஆயிருப்பதனால் அதை முழுமையாக சரீரமும் சரி ஆத்மாவும் சரி முழுமையாக அவர் மீட்கணும்னா அது ஒவ்வொரு அவருடைய பாகமும் சரீரமும் ஆத்மாவும் தேவ கோபாக்கினை அக்கினை அனுபவிக்கணுமே. ஒவ்வொரு பாகமும் அவர் அனுபவிக்கும் போது ஒவ்வொரு அணுலையும் தன்னுடைய உள்ளத்துல அவர் வியாகுலத்தை அனுபவித்தாரு. தாங்க முடியாம அதுல கத்துறார், என்னுடைய பலன் ஒட்டை போல் காய்ந்தது, என் நாவு வாய் உதடோடே மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. கடைசி வசனம், மரண தூளில் என்னை போடுகிறீர் ஜீவாதிபதி. எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு போயிட்டு இருக்கிறார், சாகிறேன்றார். அதிசயத்துல அதிசயம், ஜீவனின் ஊற்று அவர் தான். நான் எனக்குள்ளேயே ஜீவன் இருக்கிறது என்றவர் என்ன அளவுக்கு தன்னை தாழ்த்தி இருக்கிறார், தன்னை உங்களை என்னையும் மீட்கனதற்காக மரண தூளில் விழுந்தாரே. அவரை மாதிரி துக்கம் உண்டோ, அவரை மாதிரி அன்பின் எல்லை உண்டோ? இதோ எம்மட்டும் அவர் நம்மளை அன்பு கூர்ந்தார் பாருங்க. நம்மளை நரகத்திலிருந்து மீட்கதுக்கு மாத்திரம் அவருடைய பாடுகள் இல்லையே, நம்மளை நித்தியமா நமக்காக நித்திய சுதந்திரத்தை பரலோகத்தில் சம்பாதிக்கணும் என்பதற்காக. நான் அடிக்கடி சொல்றது, நீங்களோ நானோ நாளைக்கு நித்திய பேரின்பத்தை பரலோகத்துல இருக்க போறோம்னா முட்டாள்தனமா ஒரு போதும் நினைக்காதீங்க. நீங்க ஒழுங்கா இருந்ததுனாலயோ, நீங்க ஏதோ பெருசா சாதிச்சதுனாலயோ ஒரு மண்ணும் கிடையாது. அவருடைய பாடு தான், அவர் நிமித்தம் தான். அவர் அங்க பரலோகத்தையும் சம்பாரிச்சிட்டாருங்க. அவர் அங்க பரலோகத்தையும் அந்த பாடுல சம்பாரிச்சு அதனோட பழிகள் அதனோட பலன்கள் நம்மேல் பழிக்கிறதுனால தான் ஒழுங்கா இருந்து பரலோகத்துக்கு போறமே தவிர நம்மளதுல ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம நீதி ஒரு மண்ணும் கிடையாது. அவர் அங்கேயே பரலோகத்தையும் சம்பாரிச்சிட்டார், முழுமையான மீட்பு அவர் சம்பாரிச்சாரு. அந்த பொங்கி எழும்புகிற தாகம், அவர் உள்ளத்தையே உருக்கிற தாகத்தை அவர் அனுபவிச்சாரு. நித்திய காலமெல்லாம் பரலோகத்தில் ஜீவ நதியை நாம் குடிச்சுக்கிட்டு பேரின்பத்தில் இருப்பதற்காக அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இல்லைங்களா. அவரை ஸ்தோத்தரிக்க கடவோம்னா ஒவ்வொரு தடவையும் அவருடைய பாடுகள். ரெண்டாவது, ஏன் இந்த பாடுகளை நம்ம யோசிக்கிறோம்? அவர் பாடுகளை ரொம்ப ஆழமா கஷ்டமா, அது கடை அது கைக்கு என்ன ஆச்சு, காலுக்கு என்ன பண்ண, சாடிஸ்டா உட்காந்துக்கிட்டு அந்த பாடுகளையே இது நெகட்டிவா இல்லைங்களா, இல்லையே கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அந்த பாடுகள்ல தான் உங்களுக்கும் எனக்கும் விடுதலை இருக்குங்க. எந்த அளவுக்கு ஆழமா அந்த பாடுகளை புரிஞ்சுக்கிறோமோ, எப்படி மோசே வந்து அந்த சர்ப்பத்துல கிடைத்தவர்களுக்கு அப்பா நீங்க சர்ப்பத்தின் இந்த சாபத்துல இந்த விஷத்துல இருந்து தப்பணும்னா இந்த அந்த சிலுவையில போட்ட பாம்பை நோக்கி பாருங்க. இந்த மாதிரி நம்மளும் நமக்கும் விடுதலை கிடைக்கணும்னா நம்மளும் அந்த பிசாசுனால பாவத்தினால சீர்கேடுனால பாதிக்கப்பட்ட மக்கள், நமக்கு விடுதலையே எங்க இருக்கு தெரியுமா? உண்மையான ஆறுதல் எங்க இருக்கு தெரியுமா? அவரை நோக்கி பார்க்கறதுல தான், சிலுவையில் குத்தப்பட்டவரை நோக்கி பார்க்கறது. நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய மிக அக்கிரமமான மிக நம்முடைய பாவம் எவ்வளவு கொடுமைன்றத எந்த அளவுக்கு சிலுவையை நோக்கி நாம் பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாவம் எவ்வளவு கொடுமைன்ற உணர்வோடு வாழ நமக்கு தெரியும் தெரியுமா. சிலுவை பத்தியே யோசிக்காதீங்க கொஞ்ச நாள், ஆண்டவருடைய பாடை பத்தியே யோசிக்காதீங்க கொஞ்ச நாள், மெதுவா பாவம் கொஞ்சம் அவ்வளவு சீரியஸ்னஸ் போயிடும், அது சாதாரணமா மாறும். இன்னும் கொஞ்ச நாள்ல அது இன்பமா மாறும், அது பழக்கமா மாறும். எங்க சிலுவை சிந்தனை இருக்கோ அந்த இடத்துல பாவத்துக்கு இடம் இல்லையே, அந்த விஷத்துக்கு இடம் இல்லையே, சர்ப்பத்தின் விஷத்துக்கு. நீங்களோ நானும் பர்சனலா ஃபீல் பண்ணணுங்க, என்னங்க இந்த நிலைமைக்கு சேவியரை ரட்சகரை கொண்டு வந்தது, நான் தானே, என்னுடைய குற்றம் தானே, அவருக்கு அவர் கொலை செஞ்ச குற்றம் என் மேல தானே உழுவனும், என் பாவம் தானே, என் நான் தானே அவரை கொன்ன அப்படின்னு நீங்க உணர்ந்து பாக்குறீங்களா? அந்த வேதனைய இந்த மண் பானை ஓடு மாதிரி காயும்படிக்கு செஞ்சது என்னுடைய சீர்கேடு தானே, தலையிலிருந்து கால் வரைக்கும் சீர்கெட்ட பாவினா, என்னை மீட்கணும் என்பதற்காக தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு அணுவம் விடாம தேவ கோபாக்கினி அனுபவிச்ச அந்த வேதனை, அந்த ரத்தம் தானே நம்மளை கழுவுது. அந்த மரண பலி நம்ம மேலத்தானுங்க உழுவணும், நம்ம பாவத்தின் மேலத்தானே உழுவணும். ஆனா அவர் அதை எடுத்துக்கிட்டாரே, அதை நினைத்து நம்ம பாவத்தின் மேல நமக்கு வருகிற வெறுப்பு, பாவம் எனது ஆனா துக்கம் அவருதான், பரலோகம் எனக்கு நரக அனுபவம் அவருக்கு, முற்றிலுமான பாவத்தையும் என்னுடைய நரக வேதனையும் அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருடைய பரிபூர்ண நீதியும் பரலோக இன்பத்தையும் எனக்கு கொடுத்தாரு. என்ன ஒரு எக்ஸ்சேஞ்ச். இயேசுடைய காயங்கள் வந்து நமக்கு பார்த்து இந்த பாவத்தை வெறுக்க கற்றுக் கொடுக்கணும். அந்த இயேசுடைய பாடுகளை பார்க்கும்போது மனம் திரும்புதலின் கண்ணீர் நம்ம கண்ணில் வராதா? அவர் உடம்புல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் வறண்டு போன ஒரு ஓட்ட பானை மாதிரி நான் வறண்டு போனேன்னு நமக்காக மீட்பை சம்பாதிக்கிறவருக்கு ஒரு சொட்டு தண்ணீரை விட மாட்டோமா? நம்ம கண்ணில் இருந்து அவர் நாக்கு ஒட்டிக்குச்சான், பேச முடியாமல் என்ன மாதிரி பேச்சு பேசினவர் வாய் மேல் வாயோடு நாக்கு ஒட்டிக்குச்சான். நம்ம நாக்கு போய் அவரை புகழாமல் ஒட்டிக்கிட்டு இருக்கலாமா? என்ன சபிக்கப்பட்ட மக்களாக இருப்போனா? நான் என் ஆண்டு என் கர்த்தாவை துதியாமல் இருப்பேனோ? இப்பேற்பட்ட ஆண்டவரை துதியாமல் வாய் என்ன வாய் நம்ம வாய்? யோசிச்சு பாருங்கள். என் கர்த்தாவை துதியாமல் நான் மௌனமாக இருப்பேனோ? இப்படி எனக்காக பாடுபட்டு நாக்கு போய் வாயில் ஒட்டிக்கிச்சே, நாக்கு வாயை திறந்து அவரை துதிக்க பாத்திரமானவர் ஆச்சே, நினச்சி பார்ப்போம் அவருடைய அன்பை. ரெண்டாவது அவர் குத்தப்படுறத பார்க்குறோம். 16வது வசனத்தில் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வணைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். அவரை தாக்குற சத்துருக்கள் பாருங்களேன், ஆவிக்குரிய சத்துருக்கள் நமக்கு தெரியல, தன் ஆவிகள் அவரை தாக்கிக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் கூட அவர் பார்க்கிறாரு. இந்த சரீர சத்துருக்களும் அப்படித்தான், அவரை சுத்தி சுத்தி அந்த ஆவிக்குரிய பிசாசுகளும் பிசாசும் தான் இந்த மக்களை ஏவிக்கிட்டு இருந்தது. அவர் ஏவி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேரை கொடுத்தாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ரெண்டு ஆக்ரோஷமான கொடுமையான மிருகம், பாஷான்க்கு எருதுகளும் சிங்கங்களும் அப்படின்னார். இப்படி என்ன கொடுமைப்படுத்தினாங்களேன்னு இங்க இன்னொரு அது பத்தாதுன்னு சொல்லி இன்னொன்னும் கொண்டு வர்றார் பாருங்களேன். அவங்களுக்கு நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. நாய்கள்னும் போது நம்ம இந்த காலத்தில் இருக்கிறவங்க பம்பரின் டாகு, இந்த லேப்ரடார், அந்த மாதிரி பெட்ஸா வச்சுக்கிட்டு இருக்கிற நாயை பத்தி பேசலாம். அந்த காலத்துல நாய்ங்கன்னா அந்த மாதிரி பெட்ஸா யாரும் வைக்க, காட்டு நாய்ங்க, இது முரட்டு காட்டு நாய்ங்க, வைல்டு டாக்ஸ், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு உலாவிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது கிடைக்குமா, செத்த ஏதாவது கிடைக்குமான்னு கிடைச்ச உடனே வெறித்தனமாக போய் சாப்பிடும். பசியில் வந்து அது கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கும், தன் இறைய பின்னாடி இருந்து தேடிக்கிட்டே அது வாசனை பிடிச்சிக்கிட்டே போவோம். அது ஏதாவது ஒன்று பார்த்துருச்சுன்னா கூட்டமாக கூட்டிக்கிட்டு வந்து சுற்றி அதை இறைய பார்த்த உடனே பாஞ்சு கிழிச்சு அதை அழிக்கிற வரைக்கும் விடாது. சிங்கங்கள் மாதிரி நாய்கள் இதுகள். ஆண்டவருடைய சத்துருக்களை அவர் இப்படி விவரிக்கிறார். அது ஒன்றும் பெருசுப்படுத்தி இல்லை, உண்மை தான். அவங்க எத்தனை காலம் சிலுவையில் அவர் இறத்துக்கு முன்னாடி அவரை கொல்லணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இறைய பார்க்குற மாதிரி. எவ்வளோ வஞ்சகமாக அவரை வாயை அவர் வார்த்தையிலேயே பிடிச்சி அவரை அகப்படுத்தணும்னு எப்படி முயற்சிகள்லாம் செஞ்சாங்க. அவருக்கு ஒரு அவர் எங்கே போகிறாரு, எங்கே வர்றாரு, சீஷன் யாருன்னு கவனித்து யூதாஸை பிடிச்சிக்கிட்டு அவர் அவர் போய் தனிமையாக இருக்கிற நேரத்தில் கெத்செமனேல எத்தனை கூட்டங்கள் அவரை வந்து சூழ்ந்து கொண்டது. பட்டயங்களோடு தடிகளோடு போய் கூட்டங்களா போய் பிடிச்சுக்கிட்டாங்க அவர். அவரை பிடிச்சி அவர் கிடைச்ச உடனே அந்த சனிந்திரிய சங்கம் என்னமா அவரை அலகோலப்படுத்துச்சு. அட்லீஸ்ட் இந்த மிருகம் துஷ்ட மிருகங்களாவது நம்ம பிடிக்கிற இறைக்கு வந்து அது உடனே அது கழுத்தை பிடிச்சி நெருக்கி எதனா சாவடிச்சிடும். ஆனா இவங்களுக்கு இருக்கிற வெறுப்போ அவருக்கு மேல இருந்த கோபமோ கசப்போ விஷமோ வந்து அவரை சும்மா இல்லை, அவர் என்ன சொல்றாரு, நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டு என்ன பண்ணிச்சுங்களா, அவங்க என் நெஞ்சில குத்தின உடனே சாவடிச்சிடல, என் கைய கால ஆணியில் குத்தினார்கள். குத்தினார்கள்னு வருது, குத்தினார்கள். அட்லீஸ்ட் மிருகத்தையாவது ஒரு நிமிஷத்துல கொண்டுரும், அது சிங்கங்க கூட மான ஒரு நிமிஷத்துல கொண்டுரும். ஆனா இவருக்கு மரணத்தை சீக்கிரம், இவருக்கு மரணம் வந்துடக்கூடாது, சீக்கிரம் இவருடைய வெறும் கை கால ஒண்டி, முக்கியமான எந்த பாகங்களையும் தொடாம கை கால ஒண்டி. அந்த பிலிஸ்தியர்கள் வந்து சாம்சன் கிடைச்சான், அவனை கொண்டு போட்டிருக்கலாம்ல, அவனை மொட்டை அடிச்சு அவனை கோயிலில் வச்சு கேலி பண்ணி மாவரைக்க வச்சு அவமானப்படுத்தின மாதிரி இவர் அவமானப்படுத்தணும்னு பிலாத்துக்கிட்ட கூட்டு கல் எரிஞ்சு கொண்டு இருக்கலாம். ஆனா பிலாத்துக்கிட்ட கூட்டு போய் சிலுவையில் அறையும், பிலாத் என்னன்னவோ சொல்லி பாக்குறாரு, பிலாத் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். மிக கொடுமையான அந்த கல்வாரியில கொண்டு போய் அவரை ஆணியில கையில காலில் குத்தின பிறகு அதை பார்க்குற காட்சி என்ன திருப்தி அவங்களுக்கு. அங்க சுத்திக்கிட்டு நாய்கள் மாதிரி குலைச்சிக்கிட்டு ஊழ விட்டுக்கிட்டு இருந்தாங்க சுத்தி. அவரை உடனடியாக அவர் செத்து சாகடிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அவர் துடிக்க 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 சாகணும்? ஏன்னா அவர் கை காலில் குத்தினார்கள்னு வருது. நாய்கள் என்னை சுத்திக்கிட்டு என் கழுத்தை கடிச்சு போடலை, என் கை காலை குத்துச்சுங்க. ஏன்? கை காலில் வருகிற நரம்பு தான் உடம்பு ஃபுல்லாக போகுது. இங்கேருந்து வருகிற நரம்பு எல்லா உடம்புல பாதிக்கும். அந்த கை காலில் ஏற்படுற பாதிப்பு, அந்த நர்வ்ஸ் சிக்னல் எல்லாம் உடம்புலையும் போய் முழு உடம்பே சித்திரவதையை தொடர்ந்து அனுபவிக்கும். வேதனைகள் அந்த அதெல்லாம் உடையிறத பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய திருப்தி. முழு சனிஜன சங்கமும் அவரை சுத்திக்கிட்டு அந்த கை காலில் அவரை குத்திக்கிட்டு நாய்கள் மாதிரி அங்கே குலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள என்னவா கூப்பிடுறாரு? பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வணைந்து கொண்டது. அவங்க தங்களை பக்தி உள்ள சபைன்னு கூப்பிட்டுக்கலாம், அவங்க பொல்லாதவர்களின் கூட்டம். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என்ன ஒரு வசனம்! ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக சிலுவ மரணம் ஒரு மனுஷன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். தாவீது காலத்துல எவ்வளோ விதமான மரணங்கள் இருந்துச்சு, ஆனால் ஆணியில் குத்தி சிலுவையில் அறையணுன்ற மரணம் வழக்கமே எத்தனையோ வருஷங்களுக்கு கிடையாது. அது பர்ஷியா, அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் ரோம்ல இருந்து வந்தது. ஆனால் அதுக்கு முன்பதாகவே இப்படித்தான் கை காலில் குத்தினார்கள் என்றது எத்தனை அதிசயமாக தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கு, யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஆண்டவருக்கு ஒரு பேர் வந்து அவர் குத்தப்பட்டவர். அவங்க எவ்வளோதான் கொடுமையாக செய்தாலும் அவங்க தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினாங்க. ஏன்? மேசியா குத்தப்படுவாருன்னு ஜெக்கேரியா நமக்கு சொல்கிறார். குத்தப்படுவார், தலையில் முள்முடினால் குத்தப்பட்டார், பின்னாடி முன்னாடி அந்த வாரினால் குத்தப்பட்டார், கை காலில் ஆணியினால் குத்தப்பட்டு விழாவில் அந்த ஈட்டினால் குத்தப்பட்டவர் அவர். இஸ் த பியர்ஸ்ட் ஒன். ஜெக்கேரியா நமக்கு சொல்லுது, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், ஜெக்கேரியா 12:10, குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடியார் மேலும் கிருபையின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து உருவ தன் ஒரே பேரான குமாரனுக்கு புலம்புகிறது போல் எனக்காக புலம்பி அவர்கள் அழுவாங்க. இதைத்தான் ரெவலேஷன்ல யோவான் 1:7 சொல்றார், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள். அவரை பார்த்து புலம்புவார்கள். பூமியின் கோத்திரங்கள் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவாருங்க. அது வந்து கடைசி நாளில் வர நியாய தீர்ப்பின் புலம்புலா இருந்தாலும் செக்கேரியா இன்னொரு புலம்புதலை சொல்றார், அவரை குத்தினவர்கள். இன்னைக்கு வந்து அவர் குத்தினவர்களாக உலகம் எங்கும் அறிவிக்கப்படுறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவாக அந்த மெசேஜ் எல்லாருக்கும் போது. ஏன்? அந்த குத்தினவர் தான் பாவிகளுக்கு ஒரே நிவாரணம். மோசே ஒரு சர்ப்பத்தை ஏத்தின மாதிரி ஒரு சிலுவையில இன்னைக்கு கடவுள் அந்த இயேசு கிறிஸ்துவை குத்தினவர்களாக சிலுவையில வச்சு அது ஒரு மனுஷன் பார்க்கும்போது, உலகத்தினால பாவத்தினால சீர்கேடுனால வியாதி பிடிச்ச செத்திருக்கிற மனுஷன், பாம்பின் விஷத்தினால கடிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஆத்தும கேடு, ஆத்தும நிவாரணம் அவனுக்கு வருது இயேசுவை பார்க்கும்போது, குத்தப்பட்டவரை பார்க்கும்போது தான். அவருடைய பாடியில் அவர் பட்ட வேதனைகளை இவன் பார்க்கும்போது தான் அவனுக்கு விடுதலை வருது, பாவ விடுதலை வருது. அதனால தான் ரட்சகர் அவருக்கு பேர் இல்லைங்களா? பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கிறவர், முழுமையாக ரட்சிக்கிறவர் அவர். முதல்ல பாவத்தின் தண்டங்கள்லேருந்து நம்மளை காப்பாத்துறாரு, அதுக்கப்புறம் பாவத்தின் அன்புல பாவத்தின் மேல இருக்கிற நேசத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறாரு, பாவத்தின் பழக்கத்திலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்து, கடைசியில பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே நம்மளை காப்பாத்தி போய் பரலோகத்துக்கு கொண்டு போறார். ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கணும். பாவத்தின் ஆளுகையிலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மளை ரட்சிக்கும் போது நம்மளை காப்பாத்திடுறார். ஆனா நம்ம பாவத்தின் அன்புல இருந்து எப்போ காப்பாற்றப்படுறது? தொடர்ந்து இந்த குத்தினவரை பார்க்கும்போது தானே, இல்லைங்களா? எப்படி நம்ம பாவத்தின் தண்டனில இருந்து காப்பாற்றப்பட்டோம், எனக்காக இயேசு இவ்வளவு கஷ்டப்பட்டாரேன்னு பார்க்கும்போது நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசு கிட்ட வரோம். அதோடு நிக்கிறது இல்லை ரட்சிப்பு, பாவத்தின் மேல இருக்கிற நேசம், பாவத்தின் பழக்கம், பாவத்தின் ஆளுகையிலிருந்து நம்ம காப்பாற்றப்படும் போது அதுக்கு பேர் தான் பரிசுத்தமாக்குதல். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். அது எந்த விதத்துல தான் நடக்குது? பாவத்தை வெறுக்கிறதும் பாவத்தின் பழக்கத்தை விடுறதும் இயேசுடைய சிறுவ தியானம் இல்லாமல் வராது. குத்தினவரை எந்த அளவுக்கு நாம் பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் அந்த காட்சியை பயன்படுத்தி தான் நம்ம இருதயத்தில் பாவத்தின் மேலே வெறுப்பை ஏற்படுத்தி நம்ம மனக்கண்களை திறந்து நமக்கு பாவத்தின் அகோரத்தை வீணான தன்மையை காமிச்சு இயேசு பாவத்தின் கொடுமை எவ்வளவு பெருசுன்னு இயேசுடைய பாடின் கண்ணாடியில தான் நாம் பார்க்க முடியும் இல்லைங்களா. நான் என் பாவம் தான் அவர் அப்படி செஞ்சிச்சேன்னு பார்க்கும்போது மிகவும் பாவத்தின் மேல வெறுப்பு வந்து பாவத்தின் மேல உள்ள அன்பு பாவத்தின் பழக்கம் பாவத்தின் ஆளுகையிலிருந்து நாம் தப்புறோம். அப்பேற்பட்டவர்கள் தான் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து தப்பி பரலோகத்தில் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களாக ஆண்டவர் நம்மளை மாத்தட்டும். குத்தினவரை நாம் பார்க்க கடவோம். அவர் தான் நமக்கு நிவாரணம் பாவிகளுக்கு. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகரே, சிலுவையில் அறையப்பட்ட ரட்சகர் தான். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும்.